அந்தவா படத்துல இதுல ஷூட்டிங் நடக்குது. அப்ப ரொம்ப குளிர், பயங்கரமான குளிர். அப்புறம் மாதவி வந்து என்னோட ஐப் பண்ணா, அவள் சொன்னா, நான் சொன்னேன் ரொம்ப குளிர்ந்து என்னமா பண்றதுன்னு. மாதவி யாரும் தெரியல, எந்த நடிகை மறந்து போச்சு. அவள் சொன்னா, நான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்க சாப்பிடுங்க, குளிர் எல்லாம் போயிடும். ஐயோ சீக்கிரம் கொடுங்க, என்னால குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ட்ரிங்க்ஸ் வரல, ஒன்னு வரல, மாதவி மட்டும் நினைச்சுருந்தாங்க. அப்புறம் நான் அவங்கள கேட்டேன், என்ன நீங்க கொடுக்கவே இல்லை, என்னால குளிர் தாங்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காரு, நானும் அவளு பேசும்போது அவர் பின்னாடி எங்கேயோ உட்காந்துருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ வந்து அவளுக்கு ஒன்றும் தெரியாது, ட்ரிங்க்ஸ் அது இதெல்லாம், நீ எதுக்காக அவளை போய் குழந்தை மாதிரி அவளு அந்த விஷயம்ல அவளுக்கு ஏ சொன்ன, அவங்க அம்மா தெரிஞ்சதுன்னா உன் காலை உடைச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் உடனே விறுவிறுவன்னு எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு, நீங்க ஏன் வந்து இதெல்லாம் இது பண்ணீங்க, நான் குடிச்சிருப்பேன், எனக்கு குளிர், ரொம்ப குளிர், எனக்கு நீங்க எதுக்காக வேண்டாம்னு அவளுக்கு சொல்லிட்டு வந்து இப்படி பண்ணீங்க, என்னால குளிர் தாங்க முடியல அப்படின்னா சிரிக்கிறாரே தவிர ஒன்னும் சொல்ல.
அவங்க என்ன ட்ரிங்க் குடுக்க போறாங்கிறது உங்களுக்கு தெரியாது?
அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, எனக்கு குளிர் நின்னா போறோம். அதுக்கப்புறம் உதவியாளரை கூப்பிட்டு ஒரு பெரிய கப்பல நல்லா சூடு சூட பாலை கொண்டு சொல்லிட்டு அதை குடுத்து, இதை குடி, உடனே அவனுக்கு குளிர் நின்று போயிடும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் இதாச்சு. அப்புறம் ரொம்ப கோச்சுக்கிட்டேன் எம்ஜிஆர் மேடம், நான் எப்பவும் கோச்சுக்கிட்டே இருப்பேன், நொண்ணுக்கு கோச்சுக்குவேன். அவர் சிரிப்பாரு, கோவம் வராது.
ஓ நீங்களா, மன்னிக்கணும், கதவை தட்டிட்டு உள்ள வரணும், அதுதான் நாகரீகம். மேடம், ஒரு பொருளை உடைக்கிறது சுலபம், உருவாக்குறது கஷ்டம். கையை விடுங்க, எதையும் ஆக்குங்க, அழிக்காதீங்க.
இவர் பெரிய இவரு புத்தி சொல்லிக் கொடுக்கறாரு, நீங்க தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு இறக்கப்பட்டு பணம் கொடுத்ததுக்கு எனக்கு நல்ல புத்தி வந்துச்சு.
ஓஹோ, நேற்றுக்கு ராத்திரி நடந்த நாடகத்தை பத்தி சொல்றீங்களா? எப்படி இருந்தது? முதல் முறையா என் வாழ்க்கையில நடிச்சேன், முதல் முயற்சியிலே உங்ககிட்ட பரிசு வாங்கிட்டேன். இந்த பாலு தொட்டதெல்லாம் சக்சஸ் தான்.
இப்படி பேசி 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 உங்க தலைகணம் அதிகமாய் கடைசியில வெளிச்சிட போகுது. என்னை ஏமாத்தின உங்களை வெறுக்கிறது.
வெறுப்புதான் உண்மையான விருப்பத்துக்கு அஸ்திவாரம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க.
இருங்க இருங்க, நேற்று ராத்திரி நீங்க நடத்திய நாடகத்தை நான் பேர்கிட்ட சொல்லி
ஏன் அனாவசியமா அவமானப்பட போறீங்க?
யூ 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 யூ, ஐ ஹேட் யூ,
ஐ லைக் யூ.
நான் வந்து பெட்டால் தான் பிள்ளை நடிச்சேன், அதுக்கப்புறம் அரசக்கட்டளை நடிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே நான் பெங்களூருக்கு வந்துட்டேன். அம்மா சொல்லிருந்தாங்க, நீ கல்யாணம் ஆன உடனே நடிக்க கூடாது, நீ நல்ல மருமகள் அப்படின்ற ஒரு பேரு வாங்கணும், அதனால நீ நடிக்கிறதெல்லாம் வச்சுக்க கூடாது, நல்ல மருமகள், நல்ல மனைவி, அப்படி எப்படி சினிமாவில நல்ல பேர் வாங்கினியோ அதே மாதிரி வாழ்க்கையிலயும் நல்ல பேர் வாங்கணும்னு எங்க அம்மா சொல்லிருந்தாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு பெங்களூருக்கு வந்துட்டேன்.
சரிங்கம்மா. இல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுடைய அம்மா வந்து ருத்ரம்மா, அவங்க உங்களுடைய வளர்ச்சியில வந்து பெரிய பங்கு வகித்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய பங்களிப்பு பற்றி சொல்லுங்களேன், உங்களுடைய அம்மாவை பற்றி சொல்லுங்களேன்.
அவங்க வந்து நான் எப்பவுமே அவங்களுக்கு நோ சொன்னதே கிடையாது. எப்ப அவங்க என்ன சொன்னாலும், இந்த புடவை கட்டுக்கன்னா அதே புடவை, இந்த பொட்டு வச்சுக்கன்னா அதே பொட்டு, இந்த நகை போட்டுக்கன்னா அதே, ஒத்த ஜடை போட்டுக்கன்னா ஒத்த ஜடை, ரெண்டு ஜடையை போட்டுக்கன்னா ரெண்டு ஜடை, எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சாப்பாடு கொடுக்கணும் அதுதான் சாப்பிடுவேன். அப்படி எனக்கு பை பர்த் ஐ காட் தட் ஹேபிட். யாராவது ஏதாவது நல்லது சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவேன், எனக்கு இஷ்டம் இருக்குமோ இல்லையோ, நல்ல விஷயம் சொல்றாங்க நாம அதை வந்து ஃபாலோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் நோன்னு சொன்னது கிடையாது. நான் என்னுடைய கல்யாணம் கூட நான் மாப்பிள்ளைய பார்க்காமயே எங்க அம்மா பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம், ஒரு ஃபிலிம் ஸ்டாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, ருத்ரம்மா பொண்ணு மாப்பிள்ள பார்க்கணும், அவரு பெரிய இன்ஜினியர், சீமெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர், ஃபாரின்ல இருந்தவர் அப்படின்னா, ஏன் சினிமாவில பார்க்கலையா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோட வச்சு கல்யாணத்தை பண்ணாங்க.
அன்னைக்கு அவரை பத்தி சொன்னேனே, அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன்.
போமா, நீ ஒண்ணு அவர் அதெல்லாம் ஒண்ணு நினைச்சு விடாதம்மா, என்ன பரம்பரை அது, ஜமீன்தார் பரம்பரை.
சத்தம் போடாதீங்க. அன்னைக்கு அவர் பயந்தாரே, அதெல்லாம் வெறும் நடிப்பு, நான் தான் ஏமாந்து போயிட்டேன்.
ஆமா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டா
இன்னைக்கு என் ஹேண்ட்பேக் ஒருத்தன் திருடிட்டா.
ஐயோ,
அப்ப ஓடி போய் அவன் புடிச்சு ஓடி 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 அடிச்சுட்டேன். இன்னைக்குதான் அவன் பெயரும் எனக்கு
தெரியும். பாத்தியா, இப்போ தெரிஞ்சுக்க, தெரியவங்க பேச்ச தள்ளக்கூடாது.
உங்களோட வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான காரணம், நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்து இப்பொழுதும் நீங்க வந்து இந்த அளவுக்கு இருப்பதற்கு உங்களுடைய அம்மாவோட கண்டிப்பு ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாமா?
கண்டிப்பு ஒரு காரணம். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் இஸ் எ வெரி டிசிப்ளின் பர்சன். 67 மார்ச் 1st எனக்கு கல்யாணம் ஆச்சு.
ஆனா நீங்க வந்து நடிப்பின் உச்சத்துல இருந்த பொழுது நீங்க வந்து திருமணம் செய்து கொண்டீங்க இல்லையா? அந்த அதுக்கு பிறகும், திருமணம் முடித்த பிறகும் வெற்றி பட கதாநாயகியாக நடித்தவர் நீங்கள் ஒருவராக தான் இருக்க முடியும் நான்
நினைக்கிறேன்.
அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுடைய கணவருடைய ஒத்துழைப்பு அப்படின்னு நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறீங்க.
கணவரு நானும் எல்லாரும் ஆராதனை பிக்சர் வந்திருந்தது பெங்களூர்ல, அதோடைய இதுக்கு இந்த பிரீமியர் ஷோக்கு அங்க திலீப் குமார், ராஜேஷ் கண்ணா எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருந்தாங்க. திலீப்போட நான் பைகாமன் சொல்லிட்டு 22 ஹிந்தி வெர்ஷன் அதுல ஆக்ட் பண்ணிருந்தேன். அதனால நல்லா தெரியும் எனக்கு திலீப் குமார். அப்புறம் எங்க வீட்டுக்கார பார்த்து சொன்னாரு, நான் பாரு சரோஜா நல்ல ஆர்டிஸ்ட், அவளை நீ நிறுத்திடாதே வீட்டுல உட்காந்துட்டு அவளை ஆக்ட் பண்ண. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், அவளை மட்டும் சினிமால இருந்து நிறுத்திடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு எங்க வீட்டுக்காரர் சொன்னார், ஐயோ எனக்கு பொம்பளைக்கும் சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. இஃப் ஷி வாண்ட் லெட்டர் ஒர்க், ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு ஆக்டிங்கும் பார்த்துக்கிட்டு பண்றதா இருந்தா பண்ணட்டோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சு, நிறைய என் தம்பி, பணமா பாசமா, மால்சி, குலதெய்வம், நிறைய படங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு படங்கள் வந்துச்சு. அதெல்லாம் நான் ஆக்ட் பண்ணேன்.
டாக்டர் கொடிய விஷயம்னு சொன்னாரு, அது யார் வச்சிருப்பா?
இத யாரு வச்சிருப்பான்னு யோசிக்கிறத விட யாருக்காக வச்சிருப்பாங்கன்னு தான் நாம யோசிக்கணும். விஷம் வச்சது உனக்கா எனக்கா? எனக்குத்தான ஒரு முடிவுக்கு வந்தா உங்க அம்மா பேர்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுது. ஆனா உன்னை நினைச்சு பார்க்கும் போது அவங்க பேர்ல சந்தேகப்படுறதும் தப்புத்தான் எனக்கு தோணுது.
ஏங்க அப்படியே?
சாந்தி, மகன் செத்தாலும் பரவாயில்லை, மருமக விதவையானா போதும்னு நினைக்கிற மாமியார் இருக்கிறதாகத்தான் பழமொழி இருக்கு. ஆனா மருமகன் செத்தாலும் பரவாயில்லை, மகள் விதவையானா போதும்னு நினைக்கிற தாயார் இருக்கிறதா பழமொழியே கிடையாது. வாழ்க்கையில மட்டும் எப்படி இருக்க முடியும்? ஆக இதை யாரு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, இந்த விஷயத்த நம்ம இத்தோட தொலைச்சு தர முடியும்.
என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை இத்தோட விட்டுடுதா?
சாந்தி, இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து கிளற ஆரம்பிச்சா ஆபத்தையும் அவமானத்தையும் நமக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து வரவழைக்கணும் தான் அர்த்தம்.
நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பயமா இருக்கு, இப்ப நான் அந்த வீட்டு வர மாட்டேன்.
சரி, காலையில போவோம்.
இனி அந்த வீட்லயே நான் இருக்க மாட்டேன்.
நானும் அந்த முடிவுக்கு வந்தாச்சு சாந்தி. ஆனா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாத மட்டும் நம்ம போக கூடாது.
ஏங்க?
அப்படி போனா அங்க வச்சிருந்த பணத்தை காணும், இங்க வச்சிருந்த நகைய காணும்னு நாளைக்கு உங்க அம்மா வீண் விவகாரத்தை கலக்கி விட்டுட்டு இருப்பாங்க. அத்தோட நிறையும் நாளைக்கு நம்ம ஏன் வீட்டை விட்டு போறோம்னு உங்க அப்பா கண்டிப்பா கேட்பாரு. அப்படி கேட்டா அம்மா கேவலமா பேசுறத பொறுக்க முடியாமத்தான் நாங்க வீட்டை விட்டு போறோம்னு நீ சொல்லணுமே தவிர, தவறி போய் கூட உண்மையான காரணத்தை நீ சொல்லக்கூடாது.
சரிங்க.
இப்ப இல்ல, அவரு போய் 27 வருஷம் ஆச்சு. இப்ப அவர் போனப்ப எம்ஜிஆர் பா மெட்ராஸ்ல இருந்து ஓடி வந்தாரு. ஜானகம்மாவும் எம்ஜிஆர் வந்து எனக்கு எவ்வளவோ சமாதானம் சொன்னாங்க. போன் பண்ணிட்டே இருந்தாங்க மெட்ராஸ்ல இருந்து, கவலைப்படாத நாங்க இருக்க, உனக்கு இவ்வளவு சின்ன வயசுல புருஷன் போயிட்டார் உனக்கு, அதனால நீ கவலையே படாது, வேணா மெட்ராஸ்க்கு வந்துடு, இல்லைன்னா ராஜீவ்காந்திக்கு சொல்ற எம்பியா போறிய காங்கிரஸுக்கு, ஏன்னா உனக்கு காங்கிரஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியெல்லாம் கேட்டார். அப்ப எனக்கு தலையே ஓடல, சின்ன வயசுல அவர் போயிட்டாரு. இப்ப 27 வருஷம் ஆச்சு அவர் போய். அதனால நான் அப்ப வந்து எதுவுமே தலையே எதுவுமே எனக்கு தோணல, ரொம்ப அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்பேன், அது ஒண்ணுதான் தெரியும். அப்புறம் எங்க அம்மாவும் ரொம்ப கஷ்ட மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, என் பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு அழகா இருப்பா, யாராவது அம்மளை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது, சொத்து நிறைய இருக்கு, இவ்வளவு எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ரொம்ப அவங்களும் அழுவாங்க. அப்புறம் என் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம் அவளுக்கு சின்ன வயசுன்னு நினச்சி எல்லாரும் கேட்டாங்க பண்ணாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு என்னமோ இன்னொரு கல்யாணம், இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை. பண்ணிக்கிற தப்பில்லை, அவங்கவுங்க இஷ்டம், எனக்கு கல்யாணம் இன்னொன்று பண்ணிக்க இஷ்டம் இல்லை. எனக்கு நான் இப்படியே இருந்துடுறேன் குழந்தைகளோட, எனக்கு ஒன்றும் கொஞ்ச நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடுவேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போல.
கன்னட மொழி திரைப்படத்துல வந்து அறிமுகமானாலும் நீங்க நான்கு மொழிகள்ல நடிச்சிருக்கீங்க இல்லையா, தமிழ் தெலுங்கு.
தெலுங்குல வந்து NTR-உடைய சொந்த படத்துல அவர் போட்டார், அவர் தான் எனக்கு குரு. ஹிந்தி வந்து திலீப் குமார் இரும்புத்திரை ஹிந்தில எடுத்தாங்க, அதுல வந்து இரும்புத்திரையில ஆக்ட் பண்ண கேரக்டர் ஹிந்திலயும் ஆக்ட் பண்ணேன். ஸோ தமிழ்ல MGR தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அவர் தான் என் தெய்வம், என் அன்பு தெய்வம். அவர் என்னைக்குமே நான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒருத்தர்.
எப்படி நீங்க எல்லா மொழிகளிலுமே பேசி நடிச்சீங்க?
அதொன்னு மட்டும் இல்ல, அந்த காலத்துல டப்பிங்கே கிடையாது.
அப்ப நீங்க எப்படி நீங்க நடிக்கிறப்பவே பேசி நடிக்கணும் அப்படியா?
ஆமா, பேசி நடிக்கணும். அப்புறம் ஏதாவது அவுட்டோர்ல ஷூட்டிங் பண்ண மட்டும், அவுட்டோர் அன்பேவா, அப்புறம் படகோட்டி, அதெல்லாம் அவுட்டோர்ல எடுத்தாங்க. அதெல்லாம் டப்பிங் நம்ம என் வாய்ஸே கொடுத்துருவேன். மற்றதெல்லாம் அங்கேயே மைக் வச்சிருப்பாங்க, அங்கேயே நமக்கு பேசுவோம். ஏதாவது எக்ஸ்ட்ரா டைலாக் வந்தா கூட நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஏத்துக்குவாங்க.
ஆனா நீங்க இப்ப இந்த மொழி எல்லாம் புதுசா நீங்க படிக்கணுமே, தெலுங்கு தமிழ் எல்லாம் படிக்கணும் இல்லையா?
இல்ல, நான் ஒரு ரொம்ப பிடிவாதக்காரி. ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவேன், அது 100% கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து ஒருத்தர் கிட்டச்சி இது என்ன இப்படி பண்றான்னு சொல்லி தான் எனக்கு இஷ்டம் கிடையாது. இப்போ அவ்வளவுதான், என்னை பத்தி யாருமே டிக்னிஃபைட் லேடின்னு சொல்லணும், யாருமே என்னை பத்தி ஒரு ஒரு வார்த்தை கூட என்னை பத்தி தப்பா பேசக்கூடாது. நான் சாவர வரைக்கும் கடவுள் அதை என்னை காப்பாத்திட்டா போறோம். நான் வந்து ஒரு இந்த விஷயம்னாலும் ஒரு பிடிவாதம் நல்லா, அது வந்து 100% நாட் 80% அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு ஏதாவது ஸ்பீச் பண்ணாலும் எது பண்ணாலும் ஒரு ஆக்டிங் பண்ணா கூட அது 100% இருக்கணும். 120% இருக்கக்கூடாது, அதை விட கம்மியும் இருக்கக்கூடாது, கரெக்டா. அப்புறம் நேச்சுரலா இருக்கணும். ஒரு தாய் தகப்பன், ஒரு கணவர், ஒரு சிஸ்டர், கல்யாண பர்சன சிஸ்டர்ஸ் ஸ்டோரி தானே அது. அதே கூட ஸ்ரீதர் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாரு, அதே மாதிரி பண்ணுவேனே தவிர ஜாஸ்தியும் பண்ண மாட்டேன், கம்மியும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எல்லா ஹீரோகளுக்கும் சிவாஜியும் சொல்லுவாரு, பாவம் படத்துல என்னையோட நீ நல்லா ஆக்ட் பண்ணிருக்கேம்மா, ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணிருக்கேன் அப்படி. அதே பெரிய எனக்கு ஒரு அவார்டு அது, அவர் சொன்னது. அது சிவாஜி கிட்ட அந்த மாதிரி ஒரு பேர் வாங்குறது பெரிய அவார்டு எனக்கு. அது ஜெமினி கணேஷ் எப்பவும் கேலி பண்ணுவாரு, அப்படி பேசு இப்படி பேசு இது பண்ண அது பண்ணு சொல்லுவாரு, சரின்னு ஒத்துக்குவேன். டைரக்டர் ஸ்டார்ட் சொன்ன உடனே அவருடைய டைலாக் மறந்துடுவாரு. நான் உடனே ஓன்னு சிரிச்சு எனக்கு சொல்லி கொடுக்கறதுல உங்க டைலாக் மறந்துட்டீங்களா அப்படின்னு, சும்மா வாய் முடிட்டு உனி நல்லா வரட்டும்னு சொல்லிட்டு நான் சொன்னா என்னைய இது சொல்றியான்னு சொல்லுவாரு.
என்ன சொல்லு, என்ன வேணும் சொல்லு சொல்லு.